ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்ப அதிகாரி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அயம் அதிகாரி ஜனன மரணாதி சம்சார அனல சந்தப்த தீப்த ஷிரா ஜலராசி இவ உபாஹராண் இவ உபஹார பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமுபசத்திய தம் அனுசரதி அப்படின்னு சிஷ்யங்களை பத்தி, சிஷ்யனுடைய லட்சண பத்தி சொன்னார். சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த தீப்த ஷிரா அதுதான் முக்கியமான குவாலிட்டி, முக்கியமான சிஷியனுடைய தகுதி, தகுதிகள்லயே முக்கியமான தகுதி. தீப்த ஷிரா, தலையில நெருப்பு பிடிச்சு எறியற மாதிரி எப்படி நான் இந்த தப்பிப்பேன் அப்படின்னு ஒருத்தருக்கும் கேள்வி கேட்டு இருக்க மாட்டாங்க. இது இப்படியாவது இதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற அந்த வழியதான் பாக்கணும். இப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுனால என்னது, எப்படியாவது இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றதுனால அங்க ஒரு சந்தேகம் எழும். அதாவது அன்னைக்கும் சொன்னேன், குட்டையில கூட போய் விழுவான். தலையில நெருப்பு பிரச்சனை இருக்கே அப்படிங்கறதுனால அவன் குட்டையில போய் விழறதுக்கு கூட தயாரா இருக்கான். குட்டையில தலையை முக்கி அந்த நெருப்பை அழிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கான், சாக்கடை மாதிரி ஏரியால கூட. அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த நெருப்பை நம்ம போக்கணுமே அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வழி அப்படின்னு சொல்லி தானே நம்ம இருக்கணும். எதுக்கு குரு கிட்ட போகணும், குரு கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? ச குருமேவா அபிகச்சேத் அப்படின்னு அப்புறம் கீழே உபனிஷதம் சொல்றது. எதுக்கு சொல்றது அப்படின்னா, அதாவது எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கறது சாதாரணமான ஒரு வழிதான். எதையாவது ஏதாவது பண்ணினா இந்த பித்தமானது, இந்த பித்தம் அப்படிங்கறது இந்த நிலையானது, இந்த விடுபட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டமானது, சம்சார கஷ்டமானது விடுபட்டு போகணும் அப்படிங்கறதா அவனுடைய இயல்பான முயற்சியா இருக்கும். ஆனா சாங்கியத்துல சொல்லப்பட்ட முறையில அவன் இவன் எப்படிப்பட்டவன் அதிகாரின்னு சொல்லும் போது அவனுக்கு அதிகாரி விசேஷம் முன்னாடி சொல்லியாச்சு. இவன் யாரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சமதமாதி ஷட்க சம்பத்தி, சமதமாதி ஷட்க சம்பத்தி அவனுக்கு இருக்கு. சாதனா சதுஷ்டையும் இருக்கு, முழுசா இல்லனாலும் ஓரளவுக்கு இருக்கு. அதனால புத்திமான் விவேகின்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் தகுதி அவனுக்கு என்ன சொல்லிருக்கு, விவேகி, விவேகமுடையவனா இருக்கணும். அந்த விவேகத்தினால என்ன பண்றான், அவன் விசாரிச்சு பாக்குறான் எந்த வழியில போனா நமக்கு இந்த கஷ்டமானது நீங்கும், எந்த வழியில நம்ம இத பரீட்சை பண்ணினா இந்த கஷ்டமானது நீங்கும். பரீட்சை அப்படிங்கறது விசாரம் பண்றது அப்படிங்கிறது, பரீட்சை அப்படிங்கிறது விசாரத்துக்கு, விசாரம்ங்கிற பொருள் குறிக்கிறது. எந்த மாதிரியான இந்த பிரச்சனையை நான் வந்து விசாரம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த மாதிரியா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கறத அவன் விசாரம் பண்ணி பாக்குறான். அப்போ உலகத்துல இருக்கிற முறையால முடியாது அப்படின்னுட்டு ஒரு முறையா தள்ளுறான் அவன். பிரத்யக்ஷத்தினால முடியாது, ஏன்னா பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷமானதுனாலதான் உண்டாக முடியும். இந்திரிய அர்த்தமானது இந்திரியம், இந்திரியம் புலன்கள், அர்த்தம் விஷயம், இது ரெண்டுத்தோடைய சம்பந்தம் இருக்கணும். அதனாலதான் அப்படி இருந்தா தான் சம்பந்தம் ஏதாவது உண்டானாதான் பிரத்யமானது உண்டாக முடியும். அதுக்கு உபகார காரணமா, உபகாரமா வந்து உதவி புரியறதா இருக்கிறது மனசுகிறதுல தான். மனசும் இந்திரியம், ஃபர்ஸ்ட் இந்திரியமும் அந்த பொருளும் சேரணும், அந்த நேரத்துல மனசும் அங்க இருக்கணும், அப்போ அந்த மாதிரியான ஞானமானது உண்டாகும். இப்ப இது முறை, இது கிரமம், பிரத்யத்தினால முடியாது. ஏ இது பார்க்கப்படுறது அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. பார்க்கப்படக்கூடிய விஷயம் அல்ல பிரம்மம், அப்படி பிரத்யத்தினால முடியாது. சரி, அனுமானம் பண்ணுவோம், தர்க்க சாஸ்திரத்தை படிப்போம், எதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரத்யம் அப்படிங்கறதுனால நம்ம இந்த சார்வாக்கம், இந்த சார்வாக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, சார்வாக்கர்கள் சாரு வாக்கைத்தி சாரு வாக்க, அழகாக பேசுறவங்க அப்படின்னு அர்த்தம். அழகாக பேசுறவங்கன்னா எல்லாத்தையும் தன்னுடைய வசதிக்கு பேசிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே அழகாக பேசுறான், வேதாந்தியோடனா அழகா பேசுறான் அப்படின்னு அர்த்தம். அவளும் சார்வாக்கனா அப்படின்னா அப்படி இல்ல. இன்னைக்கு காலத்துல சார்வாக்கம்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை தனியா நாம வந்து சாஸ்திரத்துல நம்ம வச்சு ஒரு நாலஞ்சு சூத்திரத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு இருக்கோமே தவிர, சாஸ்திரத்துல இந்த சித்தாந்தத்தை நீங்க வந்து தனியா சார்வாக்க சித்தாந்தம்னு தனியா நம்ம வந்து ஒரு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஒரு கிரந்தம் இல்ல. ஆனா இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்கு. சார்வாக்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட் எடுத்துருங்க, ஏன்னா எல்லாத்தையும் வெளியிலேயே அனுபவபூர்வமாவே அவன் அனுபவிக்க பாக்குறான், தேட பாக்குறான். அந்த டெலிஸ்கோப்புக்கு கீழே இருக்கா, டெலிஸ்கோப்புக்கு வெளியில இருக்கா, இல்ல மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே இருக்கா அப்படின்ட்டு பாக்க ட்ரை பண்றான். எல்லாத்தையும் தன்னிலிருந்து வெளியில, ஆத்மா அவங்க தன்னிலிருந்து வெளியில ஒரு விஷயமா தான் பார்க்க ட்ரை பண்றான். அதனால பிரத்யட்சமா முடியாது. ஆத்மா சர்வவியாபி, விஷயம் அல்லாதது, அதுதான் சாட்சியா இருக்கிறது அப்படிங்கறதுனால, அதுதான் இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கறதுனால அது பிரத்யட்சமா இருக்க முடியாது. சரி, அதனால சயின்ஸ் வழியா உங்களால இந்த ஞானத்தை அடைய முடியாது. சரி, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அனுமானத்தினால அறியலாம். அனுமானம் அப்படிங்கிறது ஒரு லிங்கம், ஒரு லிங்கம்னா ஒரு குறி, ஒரு குறிய பார்த்து அந்த குறி மூலியமா குறிக்கப்பட்டது குறிப்பிடப்பட்டது தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு பேர் அனுமானம். ஒரு புகை தெரியறது, அந்த புகையினால நான் அனுமானம் பண்றேன், என்னது இந்த புகைக்கு காரணமான ஒரு நெருப்பு இங்க இருந்திருக்கு இல்ல இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டு வகையா இருக்கலாம், இருந்திருக்கு அப்படின்னு இருக்கலாம், இல்ல இருக்குன்னு இருக்கலாம் அனுமானம். ஏன்னா இந்த ரூம் புகை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ரூம்ல நிறைய ஏதோ கொளுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் நமக்கு. இந்த மாதிரி அனுமானத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா அனுமானத்தை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியும். ஆனா எப்போ லிங்கம், லிங்கம்னு சொல்லப்படுற அந்த குறியானது நமக்கு தெரியணும். இங்க பிரம்மா, பிரம்மத்துக்கு பரமாத்மாவுக்கு ஒரு குறியும் இல்ல. ஞாபகம், நம்மள நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு, தோன்றதுக்கு, நம்மளுடைய ஞாபகத்தை தோன்றதுக்கு, அறிவை தோன்றதுக்கான ஒரு குறியும் இல்ல. அதனால அனுமானத்திலையும் முடியாது. நம்ம உபமானம் அர்த்தாபத்தி சாப்தம், சப்தம் அர்த்தாபத்தி, உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு இந்த பிரமாணத்தெல்லாம் ஏத்துக்கிறோம். மத்த பிரமாணத்துக்கு எல்லாம் போகவே வேண்டாம். உபமானம் ஃபர்ஸ்ட் பிரத்யமாவோ இல்ல அனுமானத்தினாலே தெரிஞ்சின்ற ஒரு விஷயத்தான் நீங்க சாமானிய சமான பொருள் அர்த்தத்தை வச்சுட்டு இதுக்கும் அதுக்கும் சமானத்தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால சமானத்தன்மையை பார்த்து சொல்றது உபமானம். அர்த்தாபத்தி கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரத்யக்ஷ அனுமானத்தை மாதிரி. அதனால இதுல எல்லாம் பண்ண முடியாது. அனுபலப்தி இல்லாத ஒரு விஷயத்துக்கு பண்றது இங்க அதுவும் முடியாது. அப்போ வேற எந்த பிரமாணத்தினாலையும் முடியாது, சப்தம் மாத்திரம்தான் ஒரே பிரமாணம். இப்படி அந்த சப்தத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். சப்தத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி பண்றது? அந்த சப்தத்தை, சாஸ்திரத்தை, வேதத்தை, வேதாந்தத்தை புஸ்தக கடையிலேருந்து வாங்கி புஸ்தகத்தை படிச்சுடலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. என்ன பிரச்சனை இருக்கும்? சப்த ஞானமானத விசாரம் பண்ணி இந்த இந்த விளக்கத்தை புரிஞ்சுண்டு அந்த புரிஞ்சின்றத விசாரம் பண்ணி சொல்றதுக்கு தகுதியான ஒரு ஆச்சாரியார்கிட்ட இருந்து படிக்கணும் அப்படிங்கறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய புத்தி. அங்க வந்து புத்தி ஒரு பெரிய தடையா வந்து நிக்கும். எப்படி புத்தி, புத்தி தடையா வந்து நிக்குமா? புத்தி வந்து நமக்கு சமர்த்தம், அதாவது நமக்கு உதவி புரியறதா இருக்கு, நமக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா புத்தி தடையா வந்து நிக்குமே அப்படின்னா எப்படி நிக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை தீர்மானிச்சு வச்சிருக்கோம். நம்ம வந்து திறந்த மனதோட எந்த விஷயத்தையும் விசாரம் பண்ண தொடங்குறது இல்ல. சில விஷயத்த தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தீர்மானத்துல கொண்டு வந்து அடக்கத்தான் முயற்சி பண்ணுவோம். நம்ம எது வச்சாலும் சரி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அப்படியே இது கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி தீர்மானம் பண்ணியிருந்தேன், சரி அவ்வளோ நெருக்கத்தில் இல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல கொண்டு வந்து அடக்கி விட்டுருவோம். நம்மளுடைய புத்திக்கு புரிஞ்ச மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம், அதுதான் அர்த்தம். அதனால எந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஏற்கனவே தெரிஞ்சதைத்தானே நான் தீர்மானத்தினால திருப்பி திருப்பி அது கரெக்ட், நான் நினைச்சதுதான் கரெக்ட், நான் நினைச்சதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ நம்ம புத்தினால அது மனசு வேற பெரிய தடையா இருக்கும். சில விஷயம் நமக்கு புரியவே புரியாது, புரிஞ்சு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னதா புரியலன்னு ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு தகுதி இல்ல, நம்ம மனசுக்கு தகுதி இல்ல. என்ன அது வந்து சில பல பிரச்சனைகள்ல தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, இந்த மாதிரி மனப்பான்மையில எல்லாம் மாட்டின்னு இருக்கிறதுனால அதையும் ஏத்துக்காதது. புரியல அப்படிங்கறத புரியலன்னு ஏத்துக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி தடைகள்னால சாஸ்திரத்தை நம்ம தனியா வச்சு புரிஞ்சுக்கிறது, முயற்சி பண்றது அப்படிங்கறது முட்டாள்தனம். அது அவன் விவேகி அப்படிங்கறதுனால அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்றான், குருவைத்தான் அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அவன் ஏன் குருவை அடையணும் அப்படிங்கறதுக்கு காரணம் என்ன? பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ இல்ல வேற எந்த முறையினாலையும் அவன் இந்த ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கறத விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சம்ஸ்காரமும் இருக்குன்னு சொல்லிட்டோம், எண்ண பதிவுகள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அவன் இந்த ஜென்மத்திலயோ அதுக்கு முன்னாடி ஜென்மத்திலயோ படிச்ச சாஸ்திரமானது அவனுக்கு அந்த தூண்டதுக்கு காரணமா இருக்கு. சரி, இப்படி அப்படிங்கிற நிலையில அவன் எந்த குருவை போய் அடையணும்? கைய கால மூக்க புடிச்சு சொல்லி கொடுக்கற குருவா அடையணுமா? காலை தூக்கி தலைமையில வச்சுக்கிறது சொல்லி கொடுக்கற குருவா அடையணுமா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, இந்த மாதிரி எந்த குருவை அடையணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு குருவுக்கு லட்சணம் சொல்றது ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் குரும் உபசிருத்திய அப்படிங்கிறாரு மூலத்துல. இங்க என்ன சொல்றாரு, ஸ்ருத்தியில என்ன சொல்லிருக்கு, தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத சமிப்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படிங்கிறது. அந்த தத்விஜானார்த்தத்தை அந்த ஏவவ மூணு வகையா போட்டு பிரிச்சு மூணு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டோம். சிஷியனுடைய தகுதி, அந்த மாதிரி ஒரு சிஷியனானவன் இருந்தாதான் அவனுக்கு ஞானமானது உண்டாகும். அந்த தீர்மானம் இருந்தாதான் ஏவ அப்படிங்கறதுனால அது சொல்லியாச்சு. அடுத்தது குரு கிட்ட வராரு, ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம். ரெண்டும் தகுதிகள், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், ரெண்டும் சமானாதிகரணத்துல இருக்கு. ஒரே வேற்றுமை, ரெண்டும் ஒரே வேற்றுமை வச்சு சொல்ற வார்த்தை, ஒரே வேற்றுமை சொல்ற வார்த்தை அப்படிங்கறதுனால விசேஷ விசேஷ சம்பந்தமும் கொண்டு வந்துருவாங்க. அந்த குரு எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரு. குரும் எப்படி, அந்த குரு எப்படிப்பட்டவர்? ஸ்ரோத்ரியராகவும் பிரம்மனிஷ்டராகவும் இருக்கணும் சொல்லி சொல்றது. முதல் தகுதி அவர் ஸ்ரோத்ரியனா இருக்கணும். ரெண்டாவது தகுதி அவர் பிரம்மனிஷ்டரா இருக்கணும். அந்த கிரமத்துல சொல்றதாகவும் இந்த பார்க்கலாம். முதல் அவர் சாஸ்திரத்தை முறைப்படி கற்று இருக்கணும். ரெண்டாவது பிரம்மனிஷ்டம் சொல்றது கற்ற பொருள்ல நிலைப்படுத்திருக்கணும். இப்போ ஸ்ரோத்ரியம் அப்படிங்கறதுக்கு உதாரண அர்த்தம் என்ன ஆறுது? அவர் முறைப்படி கற்றிருக்கணும். முறைப்படி கற்றிருக்கணும்னா குரு கிட்ட இருந்து கற்றிருக்கணும். அவரும் அவருடைய அந்த சாஸ்திரத்தை குரு கிட்ட இருந்து படிச்சிருக்கணும். நானே தனியா படிச்சுட்டேன், பார்த்தாலும் கண்டுபிடிச்சு நானே புரிஞ்சுட்டேன் அப்படிங்கறது இல்ல, குரு கிட்ட இருந்து படிச்சுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் திருப்பியும் புரிய வைக்கிறதுக்கான தகுதி இருக்கும், புரிய வைக்க முடியும், எப்படி இதை புரிய வைக்கணும் அப்படிங்கறது தெரியும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இவர் வந்து அவருடைய குரு கிட்ட படிச்சிருக்காரு. அவர் குரு யார்கிட்ட படிச்சார் அப்படின்னு கேட்டா அவர் யார்கிட்டயும் படிக்கல அப்படின்னா அதுவும் பிரச்சனை. இந்த பரம்பரைய சொல்றது ஸ்ரோத்ரியம்ங்கிற வார்த்தை, பரம்பரையாக அடையப்பட்ட ஞானம் அப்படிங்கறதுனால ஸ்ரோத்ரியம்ங்கிறது ஒரு விசேஷம். இன்னொன்னு, அந்த சிஷ்யன் வந்து இந்த பல வகையான நிலைகளை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, விவேகம் பண்றான். என்ன விவேகம் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த புது பரம்பரை ஒண்ணு வந்திருக்கே, இவர் பிரம்மஜானி, அவருக்கு அப்புறம் இவர் பிரம்மஜானி மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவரையும் பிரம்மஜானின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏன் பிரம்மஜானின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் எல்லாரையும் பார்த்து ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப இது டென்ஷன் இல்லாம ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சாப்பிடலையா, போய் சாப்பிடுங்கோ அப்படிங்கிறாரு. நம்ம கிட்ட பேசவே விட மாட்டார் அவரு. சாப்பிட்டாச்சா? சாப்பிடல. போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். அவர் பிரம்மஜானி, அதிர்ந்து பேசாம இருந்தா பிரம்மஜானி. பிரம்மஜானிக்கு நம்ம போட்டிருக்கிற லட்சணம் தான் பெரிய தடையே. அதாவது சாஸ்திரம் கூட சொல்லல இந்த லட்சணம் எல்லாம். பிரம்மஜானி பிரஜ்ஞசி கா பாஷா அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சாஸ்திரம் கூட லட்சணம் சொல்லல, இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லல. ஆனா இவன் தீர்மானம் பண்ணிட்டான், பிரம்மஜானினா இவர் இப்படித்தான் இருக்கணும், குளிக்கப்படாது, செருப்பு போடக்கூடாது, இதெல்லாம் பிரம்மஜானியோட லட்சணம். அப்படி அந்த ஸ்ரோத்ரியன் அப்படிங்கறதுல அங்க அந்த பரம்பரையான உண்டா, அந்த மாதிரியான நம்மளுடைய தீர்மானத்துல இந்த மாதிரியான ஆளுங்கிட்ட எல்லாம் போறது அப்படிங்கறது நம்மளுடைய தீர்மானத்தினால, நம்ம புத்தி பூர்வமா நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் போயிடுவோம். ஆனா அவங்க ஒன்னும் பண்ண முடியாது, சிரிக்க முடியும், சாப்பிட்டியான்னு கேட்க முடியும். இதை தவிர உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த ஞான மார்க்கத்துல வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் முடியாது. ஏன் தெரிஞ்சிருந்தா தானே கேட்டேன் ஒரு சிரிப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம சிரிச்சா அவர் பிரம்மஜானின்னு நினைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்ரோத்ரியனா இருக்கணும். ஸ்ரோத்ரியன்னு சொல்லி சொன்னா என்னது? அவர் அவர்கிட்ட குரு, அவர்கிட்ட குருட்டேந்து அவர், அவர்கிட்ட குருட்டேந்து அவர், அவருடைய குருட்டேந்து அப்படின்னு அந்த பரம்பரையானது இருக்கணும். அதுதான் அங்க முக்கியம். அதனால அந்த சிஷ்யன் என்ன தெரிஞ்சுக்கிறான்? டைம் டெஸ்டட் ஃபார்முலா, அதாவது காலத்தினால் அழிக்கப்பட முடியாது, காலத்தினால தீர்மானம் புரிஞ்சிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்டதான ஒரு விஷயம் இது. ஒவ்வொரு காலத்திலும் இந்த சாஸ்திரத்தினால, சாஸ்திரம் மூலியமா ஞானத்தை அடைஞ்சவங்க அப்படிங்கிறது பலர் இருக்காங்க. ஒவ்வொரு காலத்திலயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சாஸ்திரம் மூலியமா ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லலாம். சாஸ்திரம் இல்லாத ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேடணும், சாஸ்திரம் இல்லாமலா அவங்க, அவங்களை பத்தி ஒரு ரெண்டு கேள்வி கேட்டோம்னா ஒருவேளை இல்லாமலா இருக்கும். திருப்பி இதே பிரச்சனை தான். இந்த அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் சிரிச்சாங்க, சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, இதுதான் ஞானம். ஏன்னா அந்த அதுல பரீட்சை பண்றதுக்கு ஒண்ணு தெரியாது நமக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால ஸ்ரோத்ரியம் அப்படின்னு குரு கிட்ட ஒரு விசேஷம் கொடுத்தார். அடுத்தது பிரம்மனிஷ்டம், பிரம்மத்திர நிலைப்பட்டது. அவர் பிரம்மத்திர நிலைப்பட்டுறோம். சாஸ்திரம் படிச்சிருக்காங்க நிறைய பேரு, ஆனா அவங்க எல்லாம் வியாபாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரமம் என்ன ஹோட்டல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அடுத்த கேள்வி வரும். அப்போ இந்த பிரம்மனிஷ்டன்னா யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை படிச்சு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த தத்துவ ஞானத்தை நிலைப்பட்டவங்க அப்படிங்கறது ஒரு வழி. பிரம்மணி நிதராம் திஷ்டதீதி பிரம்மனிஷ்டா, பிரம்மத்துல யாரு நிரந்தரமா நிலைப்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு பிரம்மனிஷ்டா, பிரம்மனிஷ்டர் அப்படின்னு பேரு. பிரம்மணி நிதரா திஷ்டதி அப்படின்ட்டு. இல்லாட்டி பிரம்மம் ஏவ சத் இதி நிஷ்டா, அதாவது பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கறதுல நிஷ்டா. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, பிரம்மந்தான் உண்மை, பிரம்மத்தை தவிர பிரம்மந்தான் அப்படிங்கறது பரம்பரை மூலியமா அடைஞ்ச ஞானத்துல ஒரு நிலைப்பாடு. இந்த ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். ஏன் சொல்லுவோம் டைம் அ டசன் அப்படிமா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி நீங்க வந்து இப்படி இப்படி ஆயிரக்கணக்கில் நீங்க வந்து இந்த பிரம்மத்துல நிலைப்பட்டதா இருக்கிற பூர்ண நிலைப்பாடு. நான் நிலைப்பாடுன்னு சொல்லி சொன்னா அனுபூதி, சாமானிய அனுபூத்தியை மாத்திரம் சொல்லல. ஏன்னா சாஸ்திரத்தை படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அபரோக்ஷ ஜானமானது ஒழுங்கா படிச்சீங்கன்னா அபரோக்ஷ ஜானமானது கண்டிப்பா உண்டாகணும். உண்டாகல அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை சாஸ்திரத்துல இல்ல. ஒரு ஒரு படம், அதுல ஒருத்தன் பாடுவான், அந்த பாட்டு வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க. அவன் ஒரு ஹோட்டல்ல போய் பாடுவான், பாட்டு யாருமே ரசிக்க மாட்டாங்க. அந்த ஹோட்டல்காரன் வந்து மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிடுவான், உன் பாட்டுக்கு வந்து இங்க வரவேற்பு இல்ல, அதனால நாங்க உன்னை வந்து வச்சுக்கிறது இல்ல, பரீட்சையில பார்த்தோம் முடியாது, தேங்க்ஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பாட்டுக்கு ஏதாவது காசு கொடுத்தான்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் காசுங்க. அப்ப இந்த பாடகன் சொல்லுவான், என்னுடைய பாட்டை ரசிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கூட்டத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படிமா, கேக்குற ஸ்ரோதா கூட்டத்துல ப்ராப்ளம் அப்படிமா. மேனேஜர் சொல்லுவான் திரும்பி, பாட்டு சரியில்லைன்னா உன்கிட்ட ப்ராப்ளம்னு அர்த்தம் அப்படிமா. அந்த மாதிரி இங்க சாஸ்திர ஞானம் உண்டாகலன்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்துல ப்ராப்ளம் இல்ல, சாஸ்திர ஞானத்தை அடையற நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு. அதனால அந்த பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன அர்த்தம் எடுத்துக்கணும், பிரம்மத்துல நிலைப்பாடு பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கிற நிலைப்பாடு. சாஸ்திரம் மூலியமாக கற்ற பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கறது நிலைப்பாடு, இல்ல பிரம்மத்துல நிலைப்பாடு, ரெண்டு வகையாவும் புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பிரம்மத்துல பிரம்மந்தான் உண்மை நிலைப்பாடு அப்படிங்கிறவர்ட்டையும் போய் கத்துக்கலாம், பிரம்மம் பிரம்மத்துல நிலைப்பட்டவர்ட்டையும் கத்துக்கலாம். அதுதான் அங்க ஸ்ரோத்ரியம் அப்படிங்கிற விசேஷணத்தோட சம்பந்தம். ஒரு சாஸ்திரத்தை படிச்சவர் கிரமத்துல, அதே மாதிரி சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயத்துல நிலைப்பட்டவராக இருந்தானா விசேஷம், ரொம்ப விசேஷம். சாஸ்திரம் படிச்சிருக்காரு, ஆனா சாஸ்திர சொல்லப்பட்ட அந்த பூர்ணமான விஷயத்துல இன்னும் நிலைப்பாடு உண்டாகல, அந்த சாஸ்திர ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. இதை தவிர சாஸ்திரத்தை ஸ்ரோத்ரியம்ங்கிற பதத்தை விட்டுட்டு பிரம்மனிஷ்டம் மாத்திரம் பதத்தை பிடிச்சு நிக்க முடியாது. என்ன சொல்றது, குருவுடைய தகுதியில நீ ஸ்ரோத்ரியனா இருக்கிற பிரம்மனிஷ்டன், அந்த பிரம்மனிஷ்டன் இப்படி வகையில படி போகலாம், ஆனா வெறும் பிரம்மனிஷ்டனா இருக்கிறவன் போகாத அப்படிங்கிறதுக்கு தான் அங்க ஸ்ரோத்ரியம்ங்கிற ஒரு விசேஷத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு, சிறப்பா சேர்க்க வேண்டியது இருக்கு. ஏன் என்ன ஆகும், ஒவ்வொரு தடவையும் இந்த உதாரணம், இந்த மாதிரி பிரகரண கிரந்தத்தை ஒரு தடவை சொல்லும் போது இந்த உதாரணம் சொல்லுவேன். அந்த அந்த பிரம்மஜானி எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரியான ஞானத்தை அடைஞ்சார், அவர் ஞானத்தை அடைஞ்சவராகவே இருந்துட்டு போறாரு, பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிமா, நம்ம சந்தேகத்தை அடிப்படையில சரி ஒத்துன்றுவோம் இருந்துட்டு போறது, இப்ப என்ன ஞானம் அடைஞ்சவராக இருந்துட்டு போறாரு. அப்போ அந்த ஞானம் அடைஞ்சவர் அந்த ஞானத்தை எப்படி அடைஞ்சாரு, அந்த ஞானத்தை அடைஞ்ச முறை என்ன அப்படின்னா அவருக்குன்னு ஒரு முறை இருக்கு. தண்ணி குடிக்கும் போது ஞானம் அடைஞ்சிருப்பார், இல்ல பாத்ரூம் போகும்போது ஞானத்தை அடைஞ்சிருப்பார், ஏதோ ஒண்ணு சம்பந்தம் எந்த பக்கம் இருந்தாலும் சரி அவர் நமக்கு உபதேசம் பண்றது என்ன, நிறைய தண்ணி குடி அப்படிம்பார், தண்ணி குடிச்சுட்டு இருக்கும் போது ஞானம் உண்டாகும். ஏன்னா எல்லாருக்கும் அது மாத்திரம் இல்ல, சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒவ்வொரு தகுதிக்கு அடிப்படையாக அதம மத்தியம உத்தம அப்படின்னு மூணு அதிகாரிக்கும் அவங்கவங்க தகுதிக்கேத்த மாதிரியான உபதேசத்தை சொல்றது. இங்க தகுதிக்கு அடிப்படையான உபதேசமானது இருக்காது, எல்லாருக்குமே நேரடியான உபதேசம் என்னது, தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி நமக்கு உபதேசத்துல வந்து பேதம் இல்லாம இருந்தானா ஒருத்தனுக்கு புரிஞ்சுக்க முடியும் இன்னொருத்தனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மம் அத்வைதம் சத்தியம், அந்த அத்வைத பரமாத்வைதத்துல பரம சத்தியத்துல என்ன சொல்றது, வேற எதுவுமே இல்ல, ஆத்மாவை தவிர ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது. சிஷ்யம் வரான், சிஷ்யம் வந்தோடனே சரிப்பா என்ன என்ன வேணும், மாதிரி எனக்கு பிரம்ம ஜானம் வேணும்னு சொன்ன, அப்படியா வெரி குட், ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லப்பா, அப்படியே பாப்பான் கொஞ்ச நேரம், இந்த ஆளுகிட்டயா சொன்னாங்க, இவர்கிட்டயா சொன்னாங்க, எல்லாம் தெரியும் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியல போல பாவம் அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ அங்க அவனுக்கு அந்த தீர்மானமானது உண்டாகாது, ஃபர்ஸ்ட் அவனுடைய அடிப்படை அவனுக்கு எங்க அவனுக்கு பிரச்சனை எங்க இருக்கு, அவனுக்கு பிரச்சனை இந்த உலகத்துல இருக்கு. ஏன் இந்த உலகம் அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, இந்த உலகம் அவனுக்கு பல வகையான துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு, துன்பத்தை கொடுக்குன்னா அது இருத்தலே அவனுக்கு துன்பம் தானே, அந்த இருத்தலே அந்த அவனுக்கு துன்பம், அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த பிறப்பிறப்புங்கிற பெருங்கடல தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எழுத்துப்போ அப்படின்ட்டு போயிடுவான். முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நீங்க காமிச்சது என்னவோ சரியான மார்க்கம் தான், நீங்க கொடுத்தது என்னது கரெக்டான வார்த்தை, ஒரு தப்பு இல்ல அதுல. பிரம்மன் தான் சத்தியம், நான் மாத்திரம் தான் சத்தியம், என்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஆனா அவனுக்கு புரியுமோ? அவனுக்கு அதுக்கு தகுதி இல்ல. தகுதி இல்லாத ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. நான் அபிருஷ்டன் கஸ்யஜித் வதேத் அப்படிங்கிறார் மனுஸ்பத்திக்காரர் சொல்றாரு. நான் அபிருஷ்டன் கஸ்யஜித் வதேத் ஜானதோபி மேதாவி ஜலவத் லோகமாச்சரேத் அப்படிங்கிறார். ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்காம ஒரு பதிலையும் சொல்லாத, உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஜடம் மாதிரி இந்த லோகத்துல இந்த மேதாவி இந்த அறிவுள்ளவன் ஜடம் மாதிரி இந்த உலகத்துல இருந்துட்டு போனோம் அப்படிங்கிறார். அப்படி அந்த ஒரு நிலையில அவன் குருவை போய் அடையணும். குரு என்ன பண்ணுவார், குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, ச குரு பரம கிருபையா. அந்த குரு பரம கிருபையா, பரம கிருபையா அப்படின்னா காரணமற்ற கருணையுடையவர். பரம கிருபையானா மிகவும் உயர்ந்ததான மேன்மையான கிருபை உடையவர் அப்படின்னு அர்த்தம். மிகவும் மேந்த மேன்மையான கிருபை என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எதிர்பார்ப்பு இல்லாம. அங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, சிஷ்யனோட தகுதி என்ன சொல்றது, அவன் உபகார பாணிஹி சமித் பாணிஹி அப்படிங்கறது. அவன் வெறுங்கையோடு போகா வண்ணம் அப்படிங்குது, போனவன் வெறுங்கையோடு போகா வண்ணம் அப்படிங்குது சாஸ்திரம். அது சிஷ்யனோட தகுதி. குருவோட தகுதி என்ன, குரு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, என்ன கொண்டு வருவான் இன்னைக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க. பரம கிருபையா, காரணமற்ற கருணையா இருக்கணும், எதிர்பார்ப்பே இல்லாம, எந்த வித ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத கருணையா இருக்கணும். எதிர்பார்ப்பு இருந்தா அப்படின்னாலே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பு இருந்தா குறைபாடு இருக்கு. ஏன், எதிர்பார்ப்பு அப்படிங்கறது எப்ப வரும், இது வந்தா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்பமானதோ இல்ல சந்தோஷமானதோ அதிகரிக்கும், பூர்த்தியாகும், முழுமை அடையும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு. முழுமையடையும் அப்படின்னு என்ன இருந்தாலே அது குறைபாடு அப்படின்னு அர்த்தம். குறைபாடு எதுக்கு சொல்லுவோம், முழுமை அடையாததுதான் சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாததான ஒரு நிலை. அப்படி ஒரு குரு என்ன சொல்லி கொடுக்கணும், வந்த உடனே வெரி குட், என்ன வேணும், பிரம்ம ஜானம். பிரம்ம ஜானம் தானே, நான் ஆத்மா பிரம்மம் இது மாத்திரம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. சரி வெரி குட், போயிட்டு வாப்பா, முடிஞ்சு போச்சா. அப்படி சொன்னா அவனுக்கு உபதேசம் புரியவே புரிய போறது இல்ல, பிரயோஜனமே இல்ல. உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா சிஷ்யனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கே. சிஷ்யனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, குரு சொத்தை எப்ப எழுதி கொடுப்பார் அப்படின்ட்டா. அப்படி இல்ல, ஏன்னா அவனுக்கு வைராகியம்ங்கிற ஒரு தகுதி கொடுத்தாச்சு. அப்ப சிஷ்யனோட எதிர்பார்ப்பு என்ன, சிஷ்யனோட எதிர்பார்ப்பு ஞானம் உண்டாகணும் எனக்கு அப்படின்ட்டு. அந்த ஞானம் உண்டாகிறதுக்கான வழி என்னது, அந்த வழிய குரு கடைபிடிக்கணும். சிஷ்யனுடைய தகுதியை அறிஞ்சு அவனுக்கு உபதேசத்தை தொடங்கணும். அதனால சொல்றாரு, அத்தியாரோப அபவாத நியாயேன ஏனம் உபதிஷதி அப்படிங்கிறார். சிஷ்யருக்கு குருவானவர் உபதேசம் பண்றாரு. எப்படி உபதேசம் பண்றார் அப்படின்னு கேட்டா, அத்தியாரோப அபவாத நியாயேன, அத்தியாரோப அபவாத நியாயேன, நியாயத்தின் மூலமாக. என்ன நியாயத்தின் மூலமாக அப்படின்னா, அத்தியாரோபம் அபவாதம் என்கிற நியாயத்தின் மூலமாக. அத்தியாரோபம் அப்படின்னா ஏற்றி பார்த்தல், அபவாதம்னா நிராகரித்தல். அப்படி ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் அப்படிங்கிற ஞானம் நியாயம் மூலியமாக இந்த உபதேசத்தை பண்றார். இது சாஸ்திர கிரமம் முறை. என்னது, அத்தியாரோப அபவாதாபியாம். சமஸ்கிருதம் படிச்சிருக்கோம், பியாம் அப்படின்னா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். பியாம் அப்படின்னா ரெண்டு, நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு, மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு, இதுல வேணா இருக்கலாம். அத்தியாரோப அபவாதாபியாம், அத்தியாரோபம் மற்றும் அபவாதம் மூலியமாக என்னத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே. இதுதான் நியாயம், அத்தியாரோப அபவாத நியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சியதே. குரு எப்படி உபதேசத்தை பண்றாரு, ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் மூலமாக என்னத்தை காமிக்கிறாரு, பிரம்மத்துல ஜெகத்து இல்லவே இல்லைங்கிற நிலையை காமிக்கிறார். நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சமற்ற நிலையை பிரபஞ்சியதே விளக்கி காட்டுறாராம். இது இல்லைங்கிறத விளக்கி காட்டுறாராம். எப்படி எதுக்கு விளக்கி காட்டணும் இப்படி அப்படின்னா, சிஷ்யனோட நிலை எங்க இருக்கு, அந்த நிலையிலேருந்தான் நம்ம உபதேசத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தாளத்தில் மரங்கள் காட்டி தனித்திரை காட்டுவார் போல் அப்படின்ற உதாரண பிரகாரம், அவன் எங்க எந்த இடத்துல மாட்டின்னு இருக்கான், அவனுக்கு அந்த அந்த நட்சத்திரம் தெரியல, இல்ல அந்த நிலா தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த இடத்து வரைக்கும் அவனுக்கு பார்க்க முடியறது, சப்தரிஷி மண்டலத்துல அவனுக்கு அருந்ததி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா, அருந்ததிய ஃபர்ஸ்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எந்த கூட்டம் நட்சத்திர கூட்டம் தெரியறது? நான் அவனுக்கு தெரிஞ்ச இதோ இங்க இருக்கு இந்த நட்சத்திரம் கூட்டம், இந்த பெருசா ஒரு நட்சத்திரம் தெரியுது பிரைட்டா அப்படின்னு. அங்கேருந்து லெப்ட்லவா, அங்கேருந்து லெப்ட்ல வந்துட்டியா, இந்த நட்சத்திரம் இருக்கா அதுல இருந்து மேல போ, அந்த நட்சத்திரம் இருக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு கேள்வி பெரிய மாதிரி இருக்கா அதுல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிக்கும். அவன் எங்கேருந்து அவனுக்கு எங்க கவனம் இருக்கோ அந்த கவனம் இருக்கிற இடத்துல இருந்து அவனுக்கு கொண்டு போகணும். அதனால ஜகத்து இல்ல அப்படிங்கறத, ஜகத்து இல்லைங்கறத நேரடியா சொன்னீங்கன்னா பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த ஜகத்து அவனுக்கு கேள்வி என்ன இருக்கு, இந்த ஜகத்து ஏன் தோன்றித்து, நான் ஏன் பிறந்தேன், எல்லாருக்கும் அதான் கேள்வி, நான் ஏன் பிறந்தேன், இந்த ஜகத்து எப்படி உண்டாச்சு, நான் எதுக்கு வந்தேன், இந்த மாதிரியான கேள்வி. பிரம்ம என்ன அப்படிங்கறது அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் ஏன், நான் எதுக்கு அப்படின்னு நான் தான் நான்லதான் மாட்டின்ற கேள்வி. அப்ப அந்த ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியணும். அதுக்கு ஒன்றும் பதில் இல்லப்பா, ஏன் எதுக்குன்ற கேள்வியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பதில் இல்ல. அதனால அவனுக்கு அந்த விசாரத்தை சொல்றதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார். அத்தியாரோப அபவாத நியாயேன அப்படின்ட்டு, ஏற்றி பார்த்தல் நிராகரித்தல் அப்படிங்கிற நியாயத்தை வச்சுண்டு, ஏனம் உபதிஷதி, ஏனம் சிஷ்யம் உபதிஷதி, ஏனம் குருஹு சிஷ்யம் உபதிஷதி, இந்த குருவானவர் என்ன பண்றாரு, ச குருஹு ஏனம் சிஷ்யம், இந்த சிஷ்யனுக்கு அவருக்கு அவருக்கு முன்னாடி வந்திருக்கிற சிஷ்யனுக்கு உபதேசத்தை பண்றார். எப்படி உபதேசம், ஏன் உபதேசம் அப்படின்னு கேட்டா அங்க சொல்றாரு, தஸ்மை சவித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் ப்ரோவாச்சதாம் தத்வதோ பிரம்ம வித்யாம். ஸ்ருதியின் சொல்றது என்னது, தஸ்மை, தஸ்மைனா அந்த சிஷ்யனுக்கு, சவித்வான் அந்த வித்வானவர் அந்த ஞானியானவர், உபசன்னாய சம்யக் தஸ்மை உபசன்னாய சம்யக் உபசன்னாய தஸ்மி, அந்த சிஷ்யனோட தகுதி எப்படிப்பட்டவனா வந்தான் அப்படின்னா சம்யக், அழகாக வந்தான், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தமா, சம்யக்குனா இங்க முறையாக அப்படின்னு அர்த்தம், அவன் முறையாக வந்தான் சம்யக்கு. அது எப்படி உபசன்னாய முறையாக நெருங்கினான், அந்த முறைப்படி வந்தது அப்படிங்கறதுனால, அவன் முறைப்படி வந்தான் அப்படிங்கறதுனா என்ன அர்த்தம், கேள்வி கேட்கலாமா, கேள்வி கேட்டு அதாவது சாஸ்திரத்தில் பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படிங்கிறது, பரிப்பிரஷ்னேன அவர் சொன்ன விசாரத்தை கேட்டுட்டு அந்த கேட்டதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கலாமான்னு கேட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது. ஃபர்ஸ்ட் வந்தோடனே சாமி பிரம்ம விஷயம் பிரம்ம ஞானமா என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி எதுதான், கேள்வி கேட்கலாமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்டே என்ன பிரம்ம வித்யானா என்ன, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சாமி, இந்த பிரம்ம வித்யானா என்ன, கேள்வி கேட்கலாமா இல்லையான்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது. அந்த மாதிரி இல்ல, சம்யக்கு உபசன்னாய தஸ்மை, முறைப்படி நெருங்கிய அவனை எப்படிப்பட்டவன், பிரசாந்த சித்தாய சமான்விதாய, பிரசாந்தமான அமைதியான மனதுடையவனாகும், சமான்விதாய சமம் தமம் முதலியவெல்லாம் அதாவது மனது கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கிறவனா இருக்கிறவன், ஏன அக்ஷரம் புருஷம் வேத, ஏன அக்ஷரம் புருஷம் வேத, ஏன எந்த முறைப்படி, ஏன திருத்தியா இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி, எந்த முறைப்படி அக்ஷரம் புருஷம் வேத, அக்ஷரமான நக்ஷரதீதி அக்ஷரம் அழிவற்றது அப்படிங்கறது பொருள், எது அழிவற்றதோ அப்படிப்பட்ட புருஷன், புருஷன் சொல்லி சொன்னா ஆத்மா பிரம்மம், அந்த அழிவற்றான புருஷனை புரிந்து கொள்வான், எப்படி சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு, எந்த முறையில சொன்னா புரிஞ்சுப்பான், எப்படி சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படிங்கறத பார்த்து சத்தியம் புரோவாச்ச, அந்த உண்மைய அந்த பரம்பொருளை குறித்த உண்மைய அவனுக்கு உபதேசம் பண்றார். தாம் தத்வதோ பிரம்ம வித்யா, அந்த உபதேசம் எப்படிப்பட்டது யாருக்கு அப்படின்னா, தாம் தாம் சிஷ்யம், அந்த சிஷ்யனுக்கு அந்த என்னத்தை என்னத்தை உபதேசம் பண்றார் அப்படின்னா, தாம் தத்வதோ பிரம்ம வித்யாம், தாம் பிரம்ம வித்யாம் தத்வத, தாம் பிரம்ம வித்யாம், அந்த பிரம்ம வித்தியை தத்வதோ, தத்துவம் கூடியதாக முறைப்படி கிரமப்படி அதுல என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி எல்லாம் விசாரம் பண்ணணுமோ அந்த விசாரப்படி அவனுக்கு உபதேசம் பண்றார். அப்படி இத்தியாதி ஸ்ருதி, இந்த ஸ்ருதி எல்லாம் கூட இந்த விஷயத்தான் சொல்றது அப்படின்ட்டு. தத்துவத்தோ அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, தாம் பிரம்ம வித்யாம் தத்வத அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம், தத்துவத்தோ அப்படின்னு தத்வத்தக தத்துவத்தோ ஆச்சு.